நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. பொது தேர்வுகள் இப்ப நெருங்கி வருது. மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, கூட பிறந்தவங்களும் சரி, இந்த சமுதாயமும் சரி, ஒரு படபடப்போட நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. பொது தேர்வு அப்படின்னா எதுக்காக இந்த படபடப்பு வருது? அதுக்கு தேவையே இல்லை இல்லைங்களா. பொது தேர்வை வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத பத்தி நமக்கு பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க முனைவர் கே வெங்கடேஸ்வரன் அவர்கள். இவங்களை பத்தி சொல்லணும்னா, கடந்த 30 வருடங்களாக ஆசிரியர் தொழிலில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 10,000 அதிகமான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். ஏவிபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் இயக்குனர். இவர் பல விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. தன்னம்பிக்கை பேச்சாளர். பல மேடை பேச்சுகள் மூலம் மாணவர்களை சிறந்த மாணவர்களா உருவாக்கிட்டு வர்றாங்க. சரி, இன்னைக்கு பொது தேர்வுக்கு முன்னால பெற்றோர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு உரை வழங்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா?
இந்த பண்பலுடைய உரிமையாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பொது தேர்வை அணுகுவது என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய மகனையும் மகளையும் பெற்றெடுத்து அவர்களை எப்படி வழிநடத்தி செல்வது, இந்த தேர்விலே மிகச்சிறப்பான அவர்களை செய்ய வைப்பது எப்படி என்ற எதிர்பார்ப்போடு, முனைப்போடு, மிக அக்கறையோடு, மனக்கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆகியோருக்கும் எனது அன்பான வணக்கத்தோடு இந்த உரையை துவங்குகிறேன். நம் குழந்தைகள் வந்து நல்ல மார்க் வாங்கி நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் தான் நம்ம ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம குழந்தையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பிளஸ் டூ ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த பிளஸ் டூ மார்க்கை வச்சு தான் நம்ம பையனை டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ அல்லது வந்து ஒரு நல்ல கல்லூரி சீட்டு வாங்குறதோ நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிறதுனால, நம்ம குழந்தைகளுக்கு சரியான முறையில் நம்ம வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம பல முனைப்போட பல வேலைகளை நம்ம செஞ்சிட்ருப்போம். அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களிலிருந்து நான் தெரிந்து கொண்டதையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருவோம். என்ன பய உணர்வு அப்படின்னா, மார்க் வராமல் போயிடுமோ அப்படிங்கிற பய உணர்வை நம்ம கொடுத்துருவோம். இப்படி படிக்கலைன்னா அப்படி ஆகிடும், அப்படி படிக்கலைன்னா இப்படி ஆகிடும் சொல்லிடுவோம். அதை முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நம்பிக்கையை தர்ற மாதிரியான ஒரு பேச்சை நம்ம எப்பொழுதுமே வச்சுக்கணும். உன்னால் முடியும், நீ சிறப்பாக வருவ, இன்னைக்கு இந்த மார்க் இருந்தால் கூட இன்னும் வரக்கூடிய எக்ஸாமில் அதுக்குள்ளே நீ படித்து முடிச்சு மிகச்சிறந்த மதிப்பெண் நீ வாங்குவ, உன்னை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையான ஒரு பேச்சு வரணும். என்னென்னா, நம்ம குழந்தைகளை நம்மளே நம்பலைன்னா இந்த உலகத்தில் வேறு யார் நம்ப போகிறாங்க? நம்ம குழந்தைக்கு மேலே நமக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்கிறது வேணால் உண்மையாக இருக்கலாம். ஆனால் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும். அந்த நம்பிக்கை நமது பேச்சில் தெரியணும். நம்ம மேலே நம்ம அப்பா அம்மா நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற உணர்வு பையனுடைய பொண்ணுடைய மனசுக்கு போகணும். அந்த நம்பிக்கை அவன் மனசுக்குள்ளே போகும்போது அவனுடைய செயல்பாடு, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிற ஒரு வேகத்தோடு செயல்படும் பொழுது அவன் முன்னுக்கு வருவான். அப்படி இல்லாமல் அவனுடைய குறைகளை மட்டுமே நம்ம கண்ணில் பார்த்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டளைகளை, திட்டுவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளெல்லாம் சேர்த்து சொல்லும்போது நம்மளுடைய குழந்தைகள் வந்து மனசு சோர்வடைஞ்சிடும். அந்த சோர்வுலிருந்து அவங்க வெளியில் வந்து அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம திட்டுறது, அதாவது அவங்ககிட்ட ஒரு மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம குழந்தை காலையில் நேரத்தில் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான், எழுப்புறோம். நம்ம எழுப்புனா திரும்பி போடுகிறான். என்ன செய்கிறது? நம்ம திட்டுறோம். எழுந்திரிக்கிறதுனா சொன்ன கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்களுக்கு அவங்களான ஸ்டைலில் திட்டுறோம். ஆனால் அந்த திட்டுதல் வந்து அவனுக்கு ஆயிரவா ஆயிரம் தவடையாவது முறை, நீங்கள் போன எத்தமும் அப்படி தான் திட்டிருப்பீங்க, அதுக்கு முன்னத்தாலும் அப்படி தான் திட்டிருப்பீங்க, ஆனால் அந்த திட்டுக்கு அவன் மரியாதை கொடுக்கறதில்ல. அதை பார்த்து நம்மளுக்கு அதிகப்படியான கோபம். அப்போ அந்த சூழ்நிலையே கொஞ்சம் மோசமாக போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு அன்பா ஆசையா, தம்பி நேரத்தில் எந்திரிப்பா, அரை மணி நேரம் லேட்டாக எந்திரிச்சின்னா உனக்கு பப்ளிக் மார்க்கில் ஒரு மார்க்கு குறைஞ்சிடும் இல்லை. நம்மளுக்கு எய்ம் பண்ணி வச்சிருக்க பிஹெச்டிக்கோ அல்லது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கல்லூரி நம்மளுக்கு மிஸ் ஆயிரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக மேலே கையை வச்சு தடவி கண்ணை அப்படி லைட்டாக தொடச்சி விட்டு, அதில் கோபம் தெரியக்கூடாது, அன்பு தெரியணும், தொடச்சி விட்டு அவனை ஒவ்வொன்றையும் உங்கள் சொல்ல உங்களுடைய அன்பை அவனால் தாங்கிக்க முடியாமல் கேட்கணுங்கிற ஒன்றில் மனசில் உருவாக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அன்னைக்கு மட்டும் இல்லை, அது அவன் வாழ்நாள் பூரா அந்த மாற்றம் அவனுக்கு நிலையாக இருக்கும். ஆனால் நீங்கள் திட்டுதுனதுனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி செஞ்சீங்கன்னா அடுத்த தடவையும் அந்த மாற்றம் வரணும்னா நீங்கள் மறுபடியும் திட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் நீங்கள் திட்டாமையே உங்கள் பையன் உங்கள் சொன்னபடி கேட்டு நடக்கணும்னா அதே கருத்தை அப்படியே நீங்கள் மாற்றி பாசிட்டிவாக சொல்லிட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை பூரா அதையை நினச்சிக்குவான், என் அம்மா என்னை எப்படி எழுப்புவாங்க தெரியுமா, என் அம்மா எனக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னா அவனுடைய குழந்தைகளை வளர்த்துருக்க கூட அவனுக்கு ஒரு கைடன்ஸ் அமைஞ்சிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைகளை, அன்பான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்கும் போது எப்படி சின்ன குழந்தையை அவனை வச்சு கையில் வச்சு கொஞ்சினீங்களோ அந்த குழந்தை தான் இவன் பெருசானதுக்கப்புறங்கிற ஒரு மனநிலையோட, அப்போ எப்படி அவனுடைய கன்னத்தை பிடிச்சிங்களோ அப்படி எப்படி அவன் நெத்தியில் மொத்தம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வயசுலேயும் பெருசானதுக்கப்புறம் அப்பா அம்மா பொண்ணு பையன் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீங்கள் அவனை அன்போடு முதல்ல அரவணைச்சு நீங்கள் வச்சிங்கனாலே உங்கள் பையன் உங்ககிட்ட அடங்கி நடக்கக்கூடிய ஒரு பையனாகவும் உங்கள் மேலே அவ்வளவு ஆசையாக இருக்கக்கூடிய பையனாகவும் மாறிடுவான். பாராட்டுதல் அப்படிங்கிறது வந்து பெருசான நம்மளுக்கே தேவைப்படுது. யாராவது ஒருத்தர் நம்மளை பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற நம்ம ஏங்குறோம். பாராட்டுறவங்ககிட்ட நாம் அவங்களுக்கு வேணுங்கிறத சலுகைகள்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களை பாராட்டுறது யார்? நாமளே பாராட்டலைன்னா உலகத்தில் வேறு யார் அவனை பாராட்டுவா? யார் அவனை அவ்வளவு கீனாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறாங்க? அதனால் நீங்கள் பாராட்டுங்க. எதுக்கு பாராட்டலாம், எப்படி பாராட்டலாம்? பெரிய பெரிய விஷயமெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா பசங்க சின்ன பசங்க, சின்ன சின்னதாக தான் செய்வாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிங்க பாராட்டுறதுக்கு. ஒரு நாள் மட்டும் அவன் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம், அதாவது நீங்கள் எந்திரிக்க நினைக்கிறது எழுப்ப நினைக்கிறது 6 மணி, அவன் எப்பவுமே 7 மணிக்கு எழுந்திருப்பான், 6:30 மணிக்கு எந்திரிச்சுட்டானா நீங்கள் அரை மணி நேரம் லேட்டாக எந்திரிச்சிருந்த திட்டத்துக்கு பதிலாக அவன் எப்போ எந்திரிக்கிறத விட 6 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிட்டாங்கிறக்காக நீங்கள் பாராட்டினீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 6 மணிக்கு கூடிய விரைவில் அவன் மாறிடுவான். அப்போ பாராட்டுதல் வாங்குறதுல கிடைக்கிற அந்த இன்பம் அவன் அனுபவிக்க பழகிட்டீங்கன்னா உங்ககிட்ட பாராட்டு வேணுங்கிற அந்த எண்ணமே அவனை நல்வழிப்படுத்திடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாராட்டுங்க. நான் சொன்னது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லா பேரண்ட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போது பையன் வந்து இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு வெரி ஷார்ட் பீரியட்ல ஒரு 2 வாரத்துக்குள்ளே அவன் வந்து பெரிய ஒரு எக்ஸாம் எழுத போகிறான். இந்த ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்னென்னலாம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். முதல் முக்கியமான ஒன்று அவனுடைய உணவு. உணவை வந்து ஜீரணம் ஆகக்கூடியது, எளிதான ஜீரணம் ஆகக்கூடிய சத்தான உணவுகள் அவனுக்கு கொடுங்க. சீக்கிரமாக ஜீரணம் ஆயிடணும். ஃப்ரைட் ஐட்டம்ஸு, ஆயில் நிறையா இருக்கிற மாதிரி ஹோட்டல் ஃபுட்ஸு இதெல்லாம் இல்லாமல், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் அவனுக்கு தேவையான உணவுகள் எது அப்படின்னு பாருங்கள். அவனுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரியும் செஞ்சு கொடுங்க. பல வகைகள் காய்கறிகள் அவனுக்கு எது பிடிக்குமோ அதைய அவன் மனசில் அதில் சங்கடம் வராமல் பார்த்து அவனுக்கு மனசை கரெக்டாக வச்சுக்கங்க. அடுத்ததாக வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு வந்து 100% வந்து நம்ம பேரண்ட்டோடது. நம்ம வீடு வந்து பெரிய வீடாக இருக்கலாம், சின்ன வீடாக இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டுடைய சூழ்நிலையை வந்து பையனுக்கு படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் மாறணும். சில பேர் பெரிய வீடு இருக்காங்க, நிறைய ரூம் இருக்குது, அதனால் அவனுக்குன்னு ஒரு ரூமை கொடுத்து கதவை தாளை போட்டுட்டு இந்த பக்கம் உட்காந்து டிவி பார்த்து அந்த சவுண்ட் அவனுக்கு போகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சவுண்டு வேணால் போகாமல் இருக்கலாம், ஆனால் அவன் மனசு வந்து டிவியில் இருக்கும், எப்படி படிப்பான்? அப்போது தன்னுடைய பையன் படிக்கிறான்ங்கிறதுக்காக டிவி இல்லாமல் நானும் அதை விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒன்றை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது பையனுக்கு புரியும். அப்படி புரியும்போது அவனுக்கு வந்து படிக்கணுங்கிற ஆசை அதிகமாகும். இப்போது பேரண்ட் வந்து என்ன செய்யணும்னா, உனக்காக டிவி பார்க்குறதுல உனக்காக டிவி பார்க்குறதுலேன்னு அதையவே வந்து ஒரு பெருசாக இன்னும் அவனுக்காக தியாகம் பண்ணிட்டு தான் போட்டு அவனுக்கு சொல்லி காமிச்சு அதனால் அவனுக்கு வெறுப்பு வர மாதிரி பண்ணிடக்கூடாது. நீங்கள் அவன் வெற்றி என்பது எனது வெற்றி, என்னுடைய பையன் மார்க் வாங்கி நல்ல நிலைக்கு போனான்னா அது என்னுடைய வெற்றி, அதற்காக நானும் நீயும் சேர்ந்து நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற உணர்வோட நீங்கள் டிவி இல்லாமல் அமைதியான சூழ்நிலை உருவாக்க கொடுக்கணும். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேசக்கூடிய டைப்பாக இருப்பாங்க. சில நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வர, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தம்பி தங்கைகள் இருந்தால் அவர்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி அந்த சைடு போங்க அப்படி போங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிக்கணும். அதே மாதிரி சில பேர் வந்து அவுட்டிங் போவாங்க. எப்படி போவாங்கன்னா பர்த்டே பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டிலாம் வெளியில் போனாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, மிக அதிக நேரம் இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி நேரங்களை வந்து இல்லாத மாதிரியும் பொலைட்டு எடுத்து சொல்லியோ அல்லது வேற ரூமுக்கு போக சொல்லியோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வராத மாதிரி படிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ திருவிழாக்கள் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு திருவிழா வருதுன்னா அது சுருக்கமாக வந்து கொண்டாடி பழகிங்க. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு மணி நேரம் மட்டுமே மட்டும் கொண்டாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிற சூழ்நிலையை டக்குன்னு வர்ற மாதிரி பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஒரு திருவிழா பண்ணி ஒரு பெரிய ஒரு ரொம்ப நேரமாக இது எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி செய்யாமல் பார்த்துக்குங்க. வழிபாட்டு தலங்களுக்கு போகிறத கூட மிக மூணு நாட்கள் 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 அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சுருக்கமான முறையில் அல்லது பையனை விட்டுட்டு போகிற மாதிரி அவனுக்காக வேண்டுதல் நடத்துறதுக்காக போகிற மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்கிட்டு அவனை படிக்கிறதுக்கான அதிக நேரங்களை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக அவன் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் இன்னும் கூட சில பேரண்டுகள் என்ன செய்வாங்கன்னா கூட உட்காந்து படிக்கிறதுக்கே கூட டைரெக்டாக அவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உதவ முடியும். நாங்கள் படித்தவங்க இல்லை, எங்களுக்கு தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது அப்படின்னு பல பேரண்ட் சொல்கிறீங்க. அது கரெக்டு. ஆனால் நீங்கள் வந்து அவனுக்கு இப்போ சப்ஜெக்டை சொல்லித்தர வேண்டாம். ஃபிசிக்ஸ் ஈவோ மேத்ஸ் ஈவோ உட்காந்து நீங்கள் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆக்சுவலாக சொல்லித்தராமே அவனே படிச்சுக்கிற அளவுக்கு அவன் இது வரைக்கும் படிச்சிருப்பான். நீங்கள் என்ன செய்யலாம்னா அவன் எந்திரிச்சு படிக்கும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்குங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வேறு ஏதாவது பெரிய நாவல் புத்தகங்களையோ அல்லது வந்து தன்னம்பிக்கை ஓட்டக்கூடிய புத்தகங்களையோ நீங்கள் படிச்சுட்டு இருங்க. அவனை உட்காந்துட்டு பேசாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காந்து படிச்சுட்டு இருங்க. ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவன் படிப்பான். அப்படி படிக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு இருக்க அவனுக்கு ஏதாவது டீ வச்சு கொடுக்குறதோ அல்லது ஒரு சின்ன பேச்சு, ஏன்னா கண்டினியூஸாக முக்கால் மணி நேரம் படிச்சுட்டு இருக்கும்போது லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க கூட ஒரு சின்ன பேச்சு, என்ன இப்படி பேச்சு அப்படின்னா என்னப்பா படிச்சிருக்கிறேன், எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, என்ன எவ்வளோ படிச்சிருக்கியா, நல்லா படிச்சியா, இன்னும் எவ்வளோ இருக்குது, அப்படியா ரைட்டு, என்ன எவ்வளோ லெசன் இருக்கு, வெரி குட், நல்லது, சூப்பர், படிச்சு முடிச்சிட்டு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு அவனுக்கு வந்து எந்தூசியா பாராட்டுற மாதிரியான ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அம்மா நம்ம கூட இருக்காங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அப்பா நம்ம கூட நம்மளை கவனிச்சிக்கிறாங்க, நம்ம படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் இன்னும் அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு போகும்போது அவனை நல்லா வாழ்த்தி அனுப்புங்க. வாழ்த்தி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து சும்மா ஜஸ்ட்டு த்ரீ வேர்ட்ஸை சொல்லுவோம்னா ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவனுடைய ஃபேஸ் பார்த்து அவனுடைய நெத்தியில் மொத்தம் கொடுத்து அவன்கிட்ட வழிபாட்டு குறியீடுகள் ஏதாவது ஒன்று செஞ்சு அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த கண்ணோட கண் பார்த்து அவன் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிற நீங்கள் சொல்லும்போது உங்கள் கண்ணு கலங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவன் பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பேரண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு அவனை ரியலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அன்பால் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒன்றும் தோற்று போனது கிடையாது. அதுக்கு மேலேயும் நம்ம பையன் ஒரு சில நேரங்களில் மார்க்குகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி உயர்வான மதிப்பெண் வாங்காமல் போனால் அதுக்காக அவனை போட்டு ரொம்ப கடிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா திறமை அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. மார்க் அப்படிங்கிறதும் மனப்பாட சக்தியை பொறுத்து வரக்கூடியதாக இன்னைக்கு இருக்குது. அந்த மனப்பாட சக்திங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மார்க் வித்தியாசங்கள் இருந்தால் கூட பின்னாடி காலேஜ் போகும்போது அதற்கான மாற்றங்கள் உருவாகி காலேஜ் லைஃப்பில் பெட்டராக வந்திருக்கவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிரைஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் ஸ்கூலில், காலேஜில் போனதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் ஸ்கூலில், ஆனால் காலேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கிறவங்க நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்துருக்கிறேன். அங்கே போயிட்டு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பண்ணிட்டு நாலு வருஷத்தில் அவன் வந்து எந்தூசியாஸ்டிக்காக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய தளராத நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அவன் மார்க் வாங்காமல் இருந்தால் கூட உங்களுடைய அன்பினாலையும் உங்களுடைய அப்ரோச்னாலையும் மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல மார்க் வாங்கிறது நல்ல சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு சிறந்த வாழ்க்கையாக நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லது நிறைய பணம் இருக்கிறவங்க கூட நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் எவ்வளவு உயரத்தில் போனாலும் கீழிருந்தாலும் எவ்வளோ அதிகமான சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காமல் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு அன்பான வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய திறமையோடு இருக்கிற மாதிரி நம்ம அவனை கொண்டு வந்துட்டாலே நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நம்ம ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்துட்டதாக அர்த்தம். எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா பணக்காரனை உருவாக்கிடுவோம் அப்படின்னா அவன் பணம் மட்டுமே முக்கியமாக எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் பணத்தை மட்டுமே பார்த்துட்டு மீதி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் படிப்பு அப்படிங்கிறது வந்து அவன் உயர்வதற்கு அப்படின்னு இருந்தால் கூட பண்பு, அவனுடைய அன்பு, அவனுடைய நேர்மை, அவனுடைய ஓப்பனாக இருந்துக்கக்கூடியது, சூழ்நிலை ஏற்றக்கூடிய தன்மை, அனுசரணையாக போகக்கூடியது, இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவனை வந்து அதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மார்க்குக்கு அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட உங்கள் பையன் மேலே இருப்பான். எப்படி பார்த்தாலும் நம்மளை விட நம்ம குழந்தைங்க மேலே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மார்க் ஷீட்டையும் நம்மளுடைய பையனுடைய மார்க் ஷீட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நம்மளோட அதிகமாக தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. நம்பிக்கை வைங்க, வேலை செய்யுங்க, நல்லா பையன் கொடுங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திலேயே மிக உயர்ந்த சந்தோஷம் எதுனா நம்ம குழந்தைகளும் இருக்கக்கூடிய சந்தோஷம்தான். அது இந்த நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உதவி செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை உங்கள் குழந்தையை அடைந்து மிக உயர்ந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தேர்வை எதிர்கொள்வதில் பெற்றோரின் பங்கு குறித்து நேர்மறையாக ஆணித்தரமாக தனது கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க ஏவிபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் இயக்குனர் முனைவர் கே. வெங்கடேஸ்வரன் அவர்கள்
உடன் உரையாடினார் என். கோமா